நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினொன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முயவே ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இன்று புதன்கிழமை சத்சங்கம் எங்களுக்கு மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். இன்றைய நாளில் வழமை போல நான் ஒரு சில பக்கங்களை பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்தெடுத்து வாசிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான ஆன்மீக விடயங்கள் உங்களுடைய சிந்தைக்குள் கிடைக்கும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 175, 176, 177, 178. ஆன்மீக வாழ்க்கை பற்றி பல அருளாளர்கள், ஞானிகள், தத்துவ அறிஞர்கள் தங்கள் பார்வையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது பற்றி உபநிடத ஆசிரியர்கள் மிகுந்த ஒளிமிக்க உண்மைகளை கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறே கிறிஸ்தவ இஸ்லாம் அருளாளர்களும் அதே கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். உண்மையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தமக்குரிய வழியில் கூறியிருக்கின்றார்கள். நமக்குள் இருக்கும் ஆன்ம இருப்பினை அவர்கள் உணர வைக்கின்றார்கள். ஆன்ம உணர்வை பற்றி ரமண மகரிஷி தமக்குரிய அரிய முறையில் வெளிப்படுத்துகின்றார். அவர் தமக்கு பின் ஒரு பெரிய தத்துவ பரம்பரையை உருவாக்கவில்லை. ஆனால் சில வரிகளில் அவர் முழு ஞானத்தையும் ஆத்மீக அறிவையும் நேராகவே கூறியிருக்கின்றார். அவற்றை படித்தவர் மகரிஷி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கின்றார் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதயத்துள் நேராகவே நுழைந்து ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன, ஆன்மீகத்தை எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் உணரலாம் என அவர் உபதேசித்திருக்கின்றார். ஆத்ம விசாரமே அவர் பெரிதும் வலியுறுத்துவது. நாம் தூள உடம்பா, பொறிகளா, மனமா, அல்லது இவற்றிலிருந்து வேறான நித்திய வஸ்துவா? நாம் அணியும் உடை எதுவன்று அது? நமது இயல்பு சச்சிதானந்தமே என்கின்றார் அவர். அதனை அறிந்தால் மரணத்தை கடக்கின்றோம். அப்போது மரண பயம் இல்லை. மரண பயத்திலிருந்து விடுதலையே தன்னை உணர்தலின் முதல் பயன். உண்மையான மனிதனுக்கு மரணம் இல்லை. மனிதன் புறப்பதும் இல்லை, மரணிப்பதும் இல்லை. வளர்ந்து தேய்வது தூள உடல். நாம் இந்த உடம்பே என்று தவறாக எண்ணுகின்றோம் என்கின்றார் ரமண மகரிஷி. நாம் உடம்பல்லர், ஐம்புலன் அல்லர், மனம் அல்லர் என்று ஒவ்வொருவரும் விசாரித்து அறிய வேண்டும் என்கின்றார் ரமணர். உடல் என்பது நாம் சிறிது காலம் அணியும் ஆடை. உடலை விட உயர்ந்த ஒரு பொருள் நாம். மனிதனது இயல்பே ஆன்மீகம்தான். அவனது உடல் மரணத்தோடு இறப்பதில்லை என்ற அருணை முனிவர் வாக்கிற்கு மேலும் விளக்கம் தேவையில்லை. ரமணர் இப்போது இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அவரை இப்போது அணுக முடியுமா அல்லது இப்போது மறைந்து விட்டாரா? இது பற்றி அவரிடம் கேட்டபோது ரமணர், நான் எங்கும் போகவில்லை, எங்கே போக முடியும் என்றார். உடம்பில் இருந்த போதும் சரி அல்லது உடலுக்குள் வெளியால் இருக்கும் போதும் சரி அவர் இங்கிருக்கின்றார். மக்களை வழிநடத்தி கண்காணிக்கின்றார். அவரிடத்தில் குறை என்பதே இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு உரையாடி இதயங்களை அவருக்கு திறந்து வைக்க வேண்டும். அவரது சந்நிதி நமக்கு ஆச்சரியப்படுத்தும். இங்கேயே இப்போதே ஆன்மீக மதிப்புகளால் நம்மை அவர் திருப்திப்படுத்துகின்றார். அருணாச்சல முனிவர் சொன்ன மார்க்கத்தை கொள்கை அளவில் புரிந்து கொண்டால் கூட பயம் நீங்கி தன்னிறைவு ஏற்படும். நமக்கு முக்தி கொடுக்க அவர் எந்த வழி உதவியையும் நாடுவதில்லை. நரகம் சொர்க்கம் பற்றிய கவலைகள் இனி நமக்கில்லை. ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மாவில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும். எதிர்காலம் பற்றி கவலை இனி வேண்டாம். நம் பாதையில் நாமே செல்ல வேண்டும். நமக்காக வேறு ஒருவர் அதனை செய்ய முடியாது. தன்னிறைவு, தன்னை மதித்தல், தற்சார்பு ஆகியவற்றை ரமணர் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். எளிய இனிய நிறைவான மொழியில் இவற்றை வெளிப்படுத்துகின்றார். மகான்களின் இதயம் பூமியில் கடவுளின் இருப்பிடம். மகான்கள் தெய்வீகத்தில் வாழும் சான்றுகள். நம்பிக்கையின்மையும் நாத்தீகமும் பரவும் போது அவர்கள் ஒளியாய் வழிகாட்டுகின்றார்கள். மனிதனை வலிமையாகவும் பெரியவனாகவும் ஆக்குவது தங்கமன்று. இந்த மகான்களே உண்மைக்காக இவர்கள் தொல்லைகளை சுமக்கின்றார்கள். மனித சமுதாய ஒற்றுமைக்கு இவர்களே தூண்கள். பெருமை என்பது உலகம் முழுதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. பாபாஜியின் ஆற்றல் மிகு அருட்சக்தி இவர்களுக்கு பின்புலத்தில் அமைகின்றது. எனவேதான் அவர்கள் மனம் ஒரே மாதிரியாக வெளிப்படுகின்றது. எனவே மனித சமுதாய ஒற்றுமையை விளக்குவதில் அவை மறுக்க முடியாத ஆதாரமாக இருக்கின்றன. 100 வித வாத்தியங்களின் ஒரே ஓசை கேட்கப்படுவதைப் போல பேரிதயங்களின் துடிப்பு ஒரே மாதிரியாக மனிதனது அடிப்படை ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவன. மனித சமுதாயத்திற்கு இணையற்ற தொண்டு இது. இந்த ஒளியிலிருந்து ஒரு கதிரை மக்கள் பெற்றால் போதும். இருள் மண்டிய மூளைகள் கூட அறிவால் ஒளி பெறும். பகையும் வேறுபாடும் நீங்கி அன்பும் அமைதியும் படிப்படியாக புவியில் நிலவும். மனித சமுதாயத்தில் அவர்கள் இடத்தை நினைத்து பாருங்கள். மனித சமுதாயத்தின் அழைப்பிற்கு அவை இறைவனின் பதில்கள். பல தலைமுறை தோறும் அவை பரவும் எண்ணங்களின் விளைவுகள். இனத்தின் உழைப்புகள் இக்கட்டான சூழ்நிலையில் அறிஞர்கள் எழுந்து மனித சமுதாயத்தை வழி தவற விடாமல் காப்பாற்றுகின்றார்கள். குழப்பத்திலிருந்து நாம் தப்பிக்க அவர்களே நமக்கு ஆதாரம். நாம் நம்பிக்கை இழக்கும் போது அவர்களே நம்மை காப்பாற்றுகின்றார்கள். அவர்களது அசாதாரண தைரியம் மக்களை வழிநடத்துகின்றது. பின்பற்றத்தக்க எளிமையான வாழ்க்கை அவர்களை இமயமலை அளவிற்கு உயர்த்துகின்றது. மனிதன் போற்றுதலையும் பின்பற்றுதலையும் விரும்புகின்றான். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கிற்கு ஒளி தருவதை போன்றது உயர்குணம். உயர்வை தூண்டுகின்றது. தெய்வீக ஒளி இந்நாட்டில் பலருக்கு ஒளி தந்திருக்கின்றது. தன்னலமற்ற தியாகத்தால் உலகமே தன் நன்மை பெறுகின்றது. பிறருக்காக வாழ்வதிலேயே ஆனந்தம் இருக்கின்றது. அவர்கள் மனித சாதனை மனித சமுதாயமும் சரியான முயற்சியால் அவ்வாறு பெற முடியும் என்பதை காட்டுகின்றது. மனிதனிடத்தில் மறைந்திருக்கும் ஆற்றலையும் அவனது உயர்ந்த விதியையும் தியாக வாழ்க்கை உணர்த்துகின்றது. பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கஷ்ட காலங்களில் விளங்கும் வலிமையான பீடங்கள் அத்தகு வாழ்க்கைகள் தியாகிகள் தம்மை வென்றதால் மனிதனிடம் உள்ள கீழ்த்தன்மையையும் வெல்கின்றனர். அவர்களது வெற்றி உண்மையானது. மனிதனிடத்தில் உள்ள தெய்வீகத்தின் அடையாளங்கள் அவர்கள் தெய்வீகத்தின் முன்னர் விலங்கு பண்பு பணிந்தே ஆக வேண்டும் என்பது அவர்கள் வாழ்வு. அவர்கள் எடுத்துக்காட்டாக பணிந்தே ஆக வேண்டும் என்பது அவர்கள் வாழ்வு. அவர்கள் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டு நமக்கு கற்பிக்கின்றார்கள். அவர்களது இருப்பே கீழ்த்தனமான வாழ்க்கையின் எதிர்நிலையாக அமைகின்றது. அது மனிதனை முன்னோக்கி உயர்ந்த லட்சியங்களுக்கு ஊக்கப்படுத்துகின்றது. இத்தகைய தலைவர்களே மனித சமுதாயத்தை காக்கின்றனர். அவை நமக்கு கல்வி தருகின்றன, ஒளி தருகின்றன, வழிகாட்டுகின்றன. இத்தகைய வாழ்க்கையால் மனிதன் எந்த அளவிற்கு லாபம் பெற்றிருக்கின்றான், அவர்களுக்கு அவன் எவ்வாறு நன்றி செலுத்துவான், நம் வாழ்வில் அவர்களது இன்றியமையாமையை நாம் எந்த அளவிற்கு பாராட்டுகின்றோம். சில சிலைகள் வைக்கப்படுகின்றன, படங்கள் திறக்கப்படுகின்றன, தெருக்களும் விளையாட்டு மைதானமும் உலகமும் அவர்கள் பெயரால் அழைக்கப்படுகின்றனர். அவர்களை பாராட்டி கவிதைகள் எழுதப்படுகின்றன, விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இத்தகைய பெரியோர்களை நாம் தெய்வமாக்குகின்றோம், விழா கொண்டாடிவிட்டு மறந்து விடுகின்றோம். இத்தகைய பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது அவர்களது உபதேசங்களை நாம் பின்பற்றுவதுதான். அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதே நாம் அவர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். அவர்கள் வாழும் போது ஆயிரக்கணக்கான பேரை தம் தொடர்பால் வாழ்வால் மாற்றியிருக்கின்றனர். இறந்த பின் அவர்களது வார்த்தைகளும் செயல்களும் காலத்தால் அழியாதவையாக விளங்குகின்றன. அவை ஆழத்திலிருந்து எழும் குரல்கள். அவர்களால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மணலில் பதிந்த அடிச்சுவடுகள். இந்த உபதேசங்கள் நம்மை புதுக்கி முழுமைக்கும் உயர்த்தும். எல்லாமே விராட் சொரூபத்தின் வெளிப்பாடு என்றால் இந்த பெரிய மனிதர்கள் அந்த விராட்டின் மணிமுடியில் உள்ள வைரங்கள் கோலினர்களும் ஆகும். இத்தகைய கோலினர்களுக்கெல்லாம் கோலினர் தான் கிரியா பாபாஜி. அவரை மனத்தில் வணங்குவோம். அவர் வைரங்களுக்கெல்லாம் வைரம், மரகதங்களுக்கெல்லாம் மரகதம். அவரது ஆன்மீக ஒளி மனித சமுதாயத்தின் இதயங்களை ஒளியேற்றுகின்றது. கடவுளை இப்போதே உணர விரும்புகின்றீர்களா? அவரை பிரிதலை உணர்கின்றீர்களா? நித்திய உண்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய விரும்புகின்றீர்களா? பின் சாத்தானை தவிர்த்து உண்மையை உணருங்கள். உண்மை வாழ்வை நாடுங்கள். மென்மேலும் முன்னேறுங்கள். கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு பின்தங்கி போகும். வெறுமனே சிந்தித்து விழிக்காதீர்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றும் வாழ்க்கை நமக்கு உதவி செய்யாது. பிசாசை கும்பிடுவதை விடுங்கள். உண்மையான கடவுள் எங்களுக்குள் புரியும். பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள். அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று, அது ஒரு வளமான வரம். எல்லா வகை மக்களுக்கும் தெம்பூட்டும் அருமருந்து. தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை அது. நோயற்றவர்க்கு அது வருமருந்து. நாள் முழுவதும் முளைக்கும் தொழிலாளிக்கு கிடைக்கும் கூலி அது. அது மிகவும் ஆனந்தமானது. அது இயற்கையின் உழைப்பு. உடல் மனத்தொல்லைகள் விட்டு புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி நிலை. அப்போது சுமை குறையும். இந்த ஓய்வு தூக்கத்தில் சிறிது கிடைக்கின்றது. ஆனால் சமாதியில்தான் இது முழுமையாக சாத்தியம். சுருக்கமாக சொன்னால், நமக்கு தெரியாமலேயே இயற்கை நமக்கு அளித்த கொடையே இந்த நிலை. நாம் விரும்புவது இந்த நிலையைத்தான். மனிதனோ மிருகமோ தூக்கத்தில் உணர்வோடும் தொடர்பு கொள்கின்றனர். வெளி உணர்வு நீங்கி ஆத்ம உணர்வு மட்டுமே அப்போது எஞ்சி நிற்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் பேச்சு, மனம், புலன் எல்லாம் ஓய்வெடுக்கின்றன. மூச்சு தொழில் மட்டும் செயல்படுகின்றது. அதுவே உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. உறகுகள் கட்டப்பட்ட இறகுகள் கட்டப்பட்ட பறவை பறக்க முடியாமல் திண்டாடி ஓரிடத்தில் அமர்வதைப் போன்று அலைந்து திரியும் மனமும் மூச்சுக்காற்றின் மீது ஓய்வெடுக்கின்றது. விழிப்பிலும் கனவிலும் மனத்தால் ஓய்வெடுக்க முடியவில்லை. தூங்கி எழுந்ததும் தான் நன்றாக தூங்கினேன் என்கின்றோம். பொறிப்புலன் தரும் மகிழ்ச்சி என்று அதனை கூற முடியாது. ஏனெனில் தூக்கத்தில் எந்த பொருளும் உணரப்படுவதில்லை. அறியாமை மூடியிருப்பதால் தூக்கத்தில் விளையும் இன்பத்தை முழு இன்பம் என்று கூற முடியாது. சிறு அளவே அப்போது இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. துயரம் இல்லாமையால் விளையும் அது தற்காலிக தோற்றமே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. என்று பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான்கு பக்கங்கள் படிக்கப்பட்டன. மிகவும் அற்புதமாக இந்த பக்கங்களில் முதலாவதாக ரமண மகரிஷியின் சொற்கள் எவ்வாறு எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் தொடங்கலாம், புதுப்பிக்கலாம், முடிக்கலாம் என்ற சொற்றொடர்கள், அந்த அருளாளரின் சொற்றொடர்களை பாபாஜி கூறியிருந்தார். அதை சுருக்கமாக சொல்லப்போனால், இன்று இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இல்லாதபடியால் இந்த வாசிப்பிலிருந்து மிக முக்கியமான சில விடயங்களை கூறுகின்றேன். நமது இயல்பு சச்சிதானந்தமே என்று சொல்கின்ற ரமண மகரிஷி மற்றைய அருளாளர்கள் சொல்வது போல, அதனை அறிந்தால் மரணத்தை கடக்கின்றோம் என்கின்றார். பாபாஜியின் குறிக்கோளும் அதான், மரணமில்லா பெருவாழ்வு. அப்போது மரண பயம் இல்லை என்கின்றார். அதை விட மரண பயத்திலிருந்து விடுதலையே தன்னை உணர்தலின் முழு முதல் பயன் என்று சொல்கின்றார். அதாவது நாங்கள் உடல் அல்ல, ஆன்மா தான் என்பது ஆத்ம விசாரத்திலிருந்து ரமண மகரிஷி மற்றவர்களை கண்டுபிடிக்கச் சொல்கின்றார். உள்நோக்கி சென்று ஆகவே இதன் மூலம் நாங்கள் இந்த ஐம்புலன்கள் அல்ல, அல்லது உடல் அல்ல, அல்லது மனம் அல்ல என்று விசாரித்து அறிய வேண்டும் என்பதுதான் ரமண மகரிஷியின் ஆத்ம விசாரம். இதைத்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் நாங்கள் இந்த 36 தத்துவங்களை வைத்து முழுமையாக விளங்கி கொண்டிருக்கின்றோம். இதைவிட அவர் சொல்லுகின்றார், உயர் குணம் உயர்வை தூண்டுகின்றது என்கின்றார். தன்னலமற்ற தியாகத்தால் உலக நன்மை பெறுகின்றது. பிறருக்காக வாழ்வதிலேயே ஆனந்தம் இருக்கின்றது என்று கொள்கின்றார். இதுதான் பாபாஜியின் அடிப்படை கருத்து கூட. அன்புதான் வெல்கின்றது, அந்த முடிவான அன்பில் தொண்டு வெல்கின்றது. இதுதான் அவருடைய தங்க விதிகளின் இரண்டு வகைகள். இதைவிட பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது அவர்களது உபதேசங்களை நாம் பின்பற்றுவது தான், அவர்களது உயர்ந்த லட்சியங்களை வாழ்க்கையில் பின்பற்றுவதே என்று திடமாக கொடுக்கப்படுகின்றது பாபாஜியினால். அதாவது நாங்கள் அருளாளர்களை பின்பற்றுகின்றோம் என்று அதை வாசித்து அவர்களுடைய பெருமைகளை வாசித்து விட்டு அவர்களுடைய பெயர்களில் வீதிகளை உருவாக்கி பொருட்களை உருவாக்கி விட்டு மன்றங்களை உருவாக்கி விட்டு அவர்களை பின்பற்றாவிட்டால் அது ஒரு விதமான பயனும் இல்லை என்பது இங்கு திட்டமாக பாபாஜியினால் கொடுக்கப்படுகின்றது. அதை விட கடவுளை உணர்வது எப்படி என்ற உண்மையையும் கொடுக்கின்றார்கள். அதன் மூலமாக சொல்லப்படுகின்றது, பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள், அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள் என்பது சொல்லப்படுகின்றது. அதாவது இறுதி நிலையான ஆன்ம ஈடேற்றம். அதைவிட இங்கு மிகவும் அருமையாக உதாரணங்கள் மூலம் இந்த கனவு நனவு கனவு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் உயிர்ப்படக்கம் என்பது இந்த ஐந்து அவத்தைகள் என்று இல்லாத முறையில் இந்த புத்தகத்தில் பாபாஜியின் விளக்கம் மூலமாக இது என்ன மாதிரி இந்த உடலில் தொழிற்படுகின்றது என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அருமையாக சைவ சித்தாந்தின் அடிப்படை கருத்து அங்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய வாசிப்பில் பலவித விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. ரமண மகரிஷியின் அறிவு விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக பாபாஜி இந்த உடலில் எங்களுடைய உடல் உறுப்புகளில் எங்களுடைய கருவிகள் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை விளக்கத் தொடங்கி இருக்கின்றார். அடுத்த வாசிப்பிலும் மீதி தொடரும் என்று சொல்லி இந்த இன்றைய வகுப்பை, இன்று இறைவனையா இல்லை, லண்டனில் இருப்பதால் இந்த நேரம் அவருக்கு சரி வராது. இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு கார்த்திகேயன் ஐயா ஒரு பணி காரணமாக வர முடியவில்லை என்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த இருவரும் இல்லாததால் இந்த சுருக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா. இப்போது